பெரும்பாலும் மன இச்சைகளில் வாழ்வதை நம்முடைய குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம். மன இச்சைகளில் வாழ்வது என்பது உலகத்தினுடைய சுகங்கள் எனக்கு வேண்டும், உள்ளத்தினுடைய சுகத்தை தவிர உடல் பரிசங்கள் வெளிப்புற ஐந்து புலன்கள் எனக்கு எதனை இச்சையாக அறிவிக்கின்றதோ அது எனக்கு வேண்டும். உள்ளத்திற்கு மனதிற்கு மதிப்பு கொடுத்து அந்த உள்ளம் எனக்கு நன்மையை அறிவிக்க வேண்டும், அந்த உள்ளம் எனக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று எவரொருவரும் சிந்தித்து பார்த்து செயல்படுவதில்லை. பெரும்பாலும் நாம் போதையில் இருக்கின்றோம். மனதினுடைய எச்சரிக்கையை நாம் தவிர்த்துக் கொண்டவர்களாக அல்லது புறக்கணித்தவர்களாக, உடலின் இச்சைகளை மட்டுமே நம்பியவர்களாகவும் அதனையே வாழ்க்கை முழுமைக்கும் விரும்பியவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை கொள்ள வேண்டியது, என்னுடைய உடல் இச்சைகளில் நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் வாழ வேண்டும், உடல் இச்சைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். உடல் இச்சைகள் என்பது உலகத்தினுடைய அனைத்து சுகப்பல்களும், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுகப்பல்களும் இச்சைகளாகும். உங்களுடைய கண்கள் காது மூக்கு வாய்த்தோல் இந்த ஐந்து புலன்களும் அனுபவிக்கக்கூடிய சுகத்தை உடல் இச்சைகள் சொல்வோம். மனதின் சுகம் நமக்கு ஒன்று இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். உடலின் இச்சைகளின் பக்கம் நாம் செல்லும் பொழுது மற்றவர்களுடைய மனதை நாம் அறியாமல் பாதிக்கின்றோம். உள்ளத்தின் சுகத்தை நாம் நாடும் பொழுது மற்ற மனிதர்களுடைய உள்ளத்தின் சுகத்தையும் நாம் நாடுகின்றோம். உள்ளம் உடல் இந்த இரண்டில் உள்ளத்தின் சுகமும் உள்ளத்தின் மேன்மையும் உள்ளத்தின் பாதுகாப்பும் உள்ளத்தின் தூய்மையும் மிக அவசியம். அதை தவிர்த்து உடலின் தூய்மை, உடலின் இச்சைகள், உடலின் சுகம் இவற்றை நான் நாடும் பொழுது நான் போதையில் இருக்கின்றேன். நான் எவ்வளவு உணவை உட்கொள்கின்றேனோ, எவ்வளவு நான் தண்ணீரை உட்கொள்கின்றேனோ அல்லது பானங்களை நான் உட்கொள்கின்றேனோ எந்த ஒன்றுமே என் மனதுக்கு சுகத்தை அளிப்பதாக இல்லை. ஆனால் நாக்குக்கு சுவையாக இருக்கின்றது, வயிற்றுக்கு நான் தாக்கத்து விட்டேன், அந்த திருப்தி தான். பின்னர் இவற்றினுடைய கேடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு உணவாக உங்களுக்கு பத்தியமிடப்படுகின்றது. இந்த உணவு வேண்டாம், உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படும். இந்த உணவு வேண்டாம், உங்களுக்கு மூக்களைப்பு ஏற்பட்டுவிடும். இந்த உணவு வேண்டாம், உங்களுக்கு பெருவியாதிகள் ஏற்பட்டுவிடும், கேன்சர் வந்துவிடும், டயபெட்டிஸ் வந்துவிடும், பிபி வந்துவிடும். ஒவ்வொரு உணவாக உங்களுக்கு தடை செய்யப்படுகின்றது. ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? உங்களுக்கு உணவு வாழ்க்கையினுடைய பிரதானம். எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினம் அதனுடைய வாழ்க்கைக்கு உணவின் பக்கமே திரும்ப வேண்டியிருக்கின்றது. மனிதன் மட்டும் விதிவிலக்கா என்றால் இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது உணவுக்கு பத்தியம் விடக்கூடிய அளவுக்கு நாம் செய்த தவறு என்ன? பிறகு அதற்கு பதிலாக விஷயங்களையும் மருந்துகளையும் நாம் நம்புகின்றோம். இது போதையினுடைய அடையாளம். எந்த ஒரு உணவும், எந்த ஒரு குடிப்பும், எந்த ஒரு பானமும், எந்த ஒரு நீரும் மனதுக்கு உங்களை வழிகாட்டவில்லை. மாறாக மனதை விட்டும் வெளியே புறக்கண்களில் நீங்கள் சீரடியுங்கள் என்ற அந்த ஒரு பாதையை நமக்கு காண்பிக்கின்றன. ஊர் மக்களும் உலக மக்களும் உலக அடிப்படையில் எவற்றை தாராளமாக கொண்டு அந்த உலகத்துடைய சுகப்பொருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அது எனக்கு வேண்டும் என்று விரும்புகின்றோம். மனதின் சுகம் என்ற ஒன்று இருக்கின்றது, பெரும்பாலும் நாம் அதை மறந்துவிட்டோம். அந்த சுகத்திலிருந்து விளையக்கூடிய என்னுடைய நாளைய வாழ்க்கையை மட்டும்தான் உண்மையான வாழ்க்கையை தவிர அந்த மனதிற்கு நான் எந்த சுகத்தையும் கொடுக்காமல் அல்லது மறந்துவிட்ட நிலையில், மறந்து போன நிலையில் நான் இன்று சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அது போதையின் சுகம். பணம் என்ற ஒன்று எனக்கு போதையை அளிக்கிறது. நான் உயர்ந்தவன், பெரியவன், அதிகாரம் எனக்கு நிச்சயமாக உண்டு, பெருமையினுடைய வாழ்க்கை எனக்கு உண்டு. பிற மனிதர்கள் எனக்கு அடங்க வேண்டும். பிற மனிதர்களை நான் இலக்காரமாக அவர்களை நடத்தலாம். இந்த போதை பிற மனிதர்களுடைய மனதை நான் நொறுக்க முடியும், அறிவினை செய்ய முடியும், இழிவாக்க முடியும். அந்த மனிதன் என்ற மாபெரும் இறைவனுடைய அந்தஸ்தில் படைக்கப்பட்டுக்கூடிய அந்த ஒரு மனிதனை எந்த அளவுக்கு நான் தலைப்புறவாக ஆக்கலாம், நடத்தலாம் என்று அந்த போதை ஏற்படுகின்றது பணத்தின் காரணமாக. உணவு என்ற ஒன்றை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பிரதானமாக மேற்கொள்ளுங்கள். பணம் என்ற ஒன்று எனக்கு வேண்டும் என்ற அந்த போதை மாற வேண்டும். உணவு வேண்டும் என்று உங்களுடைய இறைவனிடம் இன்று முதலாக நீங்கள் மன்றாடுங்கள். மன்றாடுங்கள் என்றால் போராடுங்கள் என்பதல்ல. சதாசர்வ நேரமும் இந்த எண்ணம் உங்களை விட்டு அகன்றுவிடக்கூடாது. எனக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் உணவுக்கு குறைவிடக்கூடாது இறைவனே என்று விரும்புங்கள். பிறருக்கும் உணவை கொடுங்கள். உணவு எவரவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை, நாம் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உணவு என்ற ஒன்று இருக்கும் பொழுது அந்த உணவை படைப்பவர்கள் நாம் அல்ல, அந்த உணவை விளைவிப்பவர்கள் நாம் அல்ல. ஆனால் போதை கூறுகின்றது விவசாயிகள். வெளிப்படையாக மனம் என்ற ஒன்றுக்கு எந்த ஒன்றையும் ஐந்து பலன்களிலிருந்தும், கண்கள் என்பது வெறும் பார்வையை செலுத்தக்கூடியதல்ல, அது ஒரு பார்வை புலன். அதில் நன்மை எது, தீமை எது, இது என்ன ஏது என்று அந்த பார்வையில் புலப்படக்கூடிய பிம்பங்களை என் மனதில் கொண்டு வந்து நான் அலசி பார்க்கின்றேன். இது சரியா தவறா, நன்மையா தீமையா என்று காதுகளில் கேட்கும் பொழுதும் பல விஷயங்களை நான் என் மனதுக்கு விரோதமாக காண்கின்றேன், அவற்றை விட்டு விலகி சொல்கின்றேன். செவிப்புலன் என்ற ஒன்று உண்டு. அதே மாதிரி தொடு புலனும் நுகரும் புலனும் ருசிக்கும் புலனும் அவசியம். இந்த புலன்களை நீக்கிவிட்டு வெறும் கண், காது, மூக்கு, வாய், தோல் இவற்றிலிருந்து நான் என்ன சுகத்தை அனுபவிக்கின்றேனோ அது கிட்டத்தட்ட ஏறக்குறைய மிருகங்களைப் போன்றே நான் ஆகிவிட்டேன். தீனி தின்று கொண்டிருக்கின்றேன். அது மனிதனுக்கு உரிய உணவல்ல, மிருகங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீனியை போன்ற ஒரு தீனி தான். தவிர நான் மனிதனாக இருந்து உணவை உட்கொள்ளவில்லை. போதை தலை கேறிக் கொண்டிருக்கின்றது, புலன்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. நன்மை எது, தீமை எது என்று நான் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு என் இருதயங்கள் மரத்து போய் கொண்டிருக்கின்றன. இது மிக கெட்ட சூழ்நிலை. உணவை நீங்கள் கேட்கும் பொழுது பணத்தை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். பணத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உணவை நீங்கள் நிராகரிக்கின்றீர்கள். இறைவன் படைத்தது உங்களுக்கு உணவையா பணத்தையா என்று கேட்டால் உங்களுடைய உள்ளம் பதில் சொல்லும். இதுக்கு வேதப்பட்டவன் தேவையில்லை. இறைவன் நமக்காக படைத்தது பணமா உணவா என்று கேட்டால் உணவு. இறைவன் நமக்காக படைத்தது தண்ணீரா பணமா என்று கேட்டால் தண்ணீர். அவன் நமக்காக படைத்திருப்பது ஒரு நிமிடம் இல்லை என்றாலும் உயிர் போய்விடும் அந்த காற்றை இறைவன் படைத்திருப்பது உங்களுக்கு உயிரோட்டமா அல்லது பணமா என்று கேட்டால் இறைவன் படைத்துள்ள காற்றும் தண்ணீரும் உணவும் எனக்கு என்ற வாழ்க்கைக்கு முழுமையும் அவசியம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குறைந்தபட்சம் காற்றுக்கும் உணவுக்கும் தண்ணீருக்கும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் ஆக்கு இறைவனை என்று கேட்டால் தவிர உங்களுடைய விளைச்சல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போதையின் விளைச்சல்களில் அவ்வளவிலிருந்தும் நாம் தவற முடியாது. அதில் தான் நாம் கடைசி வரையில் வாழ வேண்டும் என்று அந்த போதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மருந்துகள் என்ற போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உள்ளத்திற்கு தெரியும் உணவும் மருந்தும் சமம் அல்ல. உணவு என்னுடைய வாழ்க்கைக்கு, மருந்து என்னுடைய மரணத்திற்கு. ஆனாலும் மருந்து என்ற வார்த்தைக்கு உணவு சாப்பிட்டால் மரணம் என்ற அந்த போதைக்கு ஆளாக இருக்கின்றோம். உங்களுடைய உணவும் உங்களுடைய தண்ணீரும் உங்களுடைய காற்றும் உங்களுக்கு போதையாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களுடைய புலன்கள் வெளிப்படையாக இருக்கின்றன. அது புலன்கள் நீக்கப்பட்டு வெறும் பார்வையாக, வெறும் ஐந்து உங்களுடைய வெளிப்புற புலன்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உள் மனதில் அவற்றை கொண்டு வந்து சீர்திருத்தி பார்த்தது நன்மை தீமை என்று நாம் அதனை கொண்டு நன்மையை கொண்டு வாழ்வதில்லை. அந்த நன்மைகளை நீங்கள் பிரார்த்தனையாக ஆக்க வேண்டும். எது உங்களுடைய வெளிப்புற புலன்களுக்கு ருசியாக இருக்கின்றதோ அது இச்சையாக இருக்கின்றது. மனதில் அந்த இச்சையை கொண்டு வந்து விட்டேன். ஆனால் மனதில் இருப்பதோ சத்தியமானதும் தூய்மையானதும், அது நீங்கள் தூய்மையாக எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எது நன்மையோ அதனை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். எது தீமையாக இருக்கிறதோ அதை விட்டுவிடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். நாம் அதற்கு மாறாக நம்முடைய காரியங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுடைய உணவுக்கு பதிலாக நாம் பணத்தை நாம் பிரதானமாக வைத்துக் கொண்டு பிறந்த நாள் முதலாக எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன படிப்பு சொல்லி கொடுக்கணும், இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு டிமாண்ட் எந்த படிப்பு இருக்குது, என் மகனை ஒரு சிறந்த கூலிக்காரனாக அனுப்பணும், 25 இயர்ஸ்க்கு அப்புறமா அவன் தான் முதல் தர கூலிக்காரனாக இருக்கணும், இவற்றையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஒரு கூலி வேலையை செய்வதற்காக என்னுடைய குழந்தைகளை நான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். இது போதையாகும். உலக மக்களிடம் அவர்களோடு ஒன்றாக நான் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். பெரும்பாலும் மனித இனத்தினர் விரும்புகின்றார்கள். ஆனால் மனம் என்ன கூறுகின்றது? வேதம் உங்களுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தனித்தன்மையோடு படைக்கப்பட்டவர்கள், இண்டிவிஜுவல்ஸ். நீங்கள் மாட்டு மந்தைகளோ ஆட்டு மந்தைகளோ இல்லை. ஒருவர் பின் ஒருவர் கூட்டமாக செல்வதற்கு தனித்தனி தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கக்கூடிய மாபெரும் படைப்பு இந்த அகிலங்களுக்கெல்லாம் படைத்த இறைவன் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். அங்கு உங்களை இந்த அகிலங்களுக்கு மேலாக ஒவ்வொருவரையும் தனித்தன்மையோடு கூடிய அந்த அகிலங்களின் ஆற்றலில் உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து உங்களை வாழ வைப்பேன். இது வேதத்தினுடைய முதலாவது வசனம். அனைத்து புகழிடம் அகிலங்களின் இறைவன் அல்லாஹ்வுக்கேயாகும். அத்தியாயம் 1:1, அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவன் அவன் ஒருவனுக்கு மட்டுமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதாகும். உள்ளத்தின் இறைவன் அகிலங்களுக்கும் மேலாக உள்ளத்தை படைத்ததன் காரணமாகத்தான், அந்த உள்ளம் என்றவன் இருப்பதன் காரணமாக நாம் அகிலங்களுக்கெல்லாம் மேலானவர்கள். ஒவ்வொரு படைப்பையும் விட முடியும். நாம் விரும்பினால் மடை வர வேண்டும், நாம் விரும்பினால் சூழல் வேண்டும், நாம் விரும்பினால் சாரல்கள் வேண்டும், நாம் விரும்பினால் காற்று வேண்டும், நாம் விரும்பினால் புயல் காற்று அடங்க வேண்டும். பூமி எனக்கு கீழே பிறக்கக்கூடாது. எந்த ஒரு படைப்பும் என்னை மிஞ்சக்கூடாது. நான் அவற்றுக்கு மேலாக படைக்கப்பட்டவன் என்ற அந்த ஒன்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அகிலங்களை உங்களுக்கு கீழ்ப்படிய செய்தான். கடல் எவ்வளவு நடு கடலில் கொந்தளித்தாலும் சரி, அந்த அலைகள் உங்களை நோக்கி வரும்பொழுது அது பணிந்து வந்து உங்களை கால்களை தொட்டு செல்ல வேண்டும். அதனை நீங்கள் கடவுள்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வானங்களும் சரி, உங்களுக்கு மேலே நிரந்தரமாக நிலைத்திருக்க வேண்டும். அதில் இருக்க அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அது பாதுகாப்பு அமைய வேண்டும். ஒவ்வொரு பொருளும் உங்களுடைய நன்மைகளுக்காக எந்த விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியமாற்றுகள். ஆனால் ஒவ்வொன்றும் உங்களுக்காக வேண்டும். சூரியனை பகவான் என்று கூறுவோம், அது உச்சந்தலையில் வந்து வெடிக்கும் பொழுது, உச்சமண்டையை பிறக்கும் பொழுது சனியனே என்று கூறுவோம். உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது, நீங்கள் அவற்றையும் முடியவர்கள். காலையில் சூரியனை பார்க்கும்போது, கிழக்கு திசையை பார்க்கும்போது சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம். மண்டையில் உச்சி வெயில் கொடுக்கும் பொழுது சனியனே என்று கூறுவோம். நமக்கு அது கீழ்ப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்க கூடாது. உங்களுடைய மனதில் அது இருக்கின்றது. உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வேகம் உங்களுக்கு தனித்தன்மையான வேகம். ஆனால் அது நிறைவேறுவதற்கு காரணம், மனச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உடல் இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மன சுகத்தில் நாம் வாழவில்லை, உடல் சுகங்களில் நாம் வாழவில்லை, அது விரும்பவும் இல்லை. இச்சைகளில் வாழ்கின்றோம், சுகத்தை விரும்புவதில்லை. இச்சை என்பது கேடு. இச்சை என்பது நிரந்தரமானது அல்ல, வெறும் தற்காலிகமானது. அதனை தொடர்ந்து விளையக்கூடிய கடும் கேடாக இருக்கிறது. உடல் வியாதிகளும் நோய்களும் மனிதர்களை பின்பற்றுவதை விட்டு விலகுங்கள், உங்களுடைய உள்ளத்தை பின்பற்றுங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை என்பதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எந்த ஒன்றும் எனக்கு கீழானதை தவிர நான் வணங்குவதற்குரிய ஒன்று என் உள்ளத்தை படைத்த அந்த அகிலங்களையெல்லாம் என்னை உள்ளத்தில் அடக்கி இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றலுக்கு அல்லாஹ் ஒருவன் தான். அனைத்து புகழுமன் ஒருவனுக்கு இனி என்ன? ஒருபோதும் நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள். நான் சாதித்து விட்டேன் என்று பெருமை கொள்ளாதீர்கள். அந்த நிலையிலிருந்து அகிலங்களின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நியமித்திருக்கின்றானே, உங்களுடைய உள்ளத்தை நியமித்திருக்கின்றானே, அதிலிருந்து நாம் கீழே விழுந்தவர்களாக ஆகிவிடுவோம். பெருமை என்ற ஒன்று, போதையில் பெருமை உண்டாகும். நீங்கள் பெருமை கொள்வதற்கு என்ன இருக்கின்றது? இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படைப்பு, வானங்களும் பூமியும் இவற்றுக்கிடையில் நான் ஒரு குடுப்பூச்சி கூட இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இவற்றில் இந்த ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது அகிலங்களை விட மேலானவன் அவ்வளவும் எங்களுக்கு கீழ்ப்படி செய்திருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்திலும் எனக்கு சாதகமாக நடக்க வேண்டும். நட்சத்திரங்கள் கூட எனக்கு சாதகமாக ஒரே நேர்கோட்டில் நிற்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். சூரியனும் சந்திரனும் எனக்கு கட்டுப்பட வேண்டும், அழகுக்காக வேண்டி. அதனுடைய என்னுடைய புலன்களை அது விசாலமாக்க வேண்டி, அது நான் அறிய வேண்டி, அவற்றில் எனக்காக என்ன இருக்கின்றது என்பதை அதுவும் அறிவிக்க வேண்டும், நானும் அறிய வேண்டும், இறைவனும் அறிவிப்பான். இவற்றை இவ்விதமாக நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று. ஒன்றும் வீணுக்காக படைக்கவில்லை. உங்களுடைய உள்ளம் அவ்வளவையும் அடக்கியாளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு செகண்ட்ல வானத்துக்கு மேலே என்ன இருக்குதுன்னு யோசிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த வானம் தான் ஆக உயர்ந்தது, அதுதான் எல்லை என்று இருக்கும்போது அதற்கு மேலாக என்ன என்று விசாரிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளத்தில் விசாரிக்கின்றேன். இதனை யார் வழிநடத்துவது? உங்களுடைய இறைவன். நீங்கள் இவற்றுக்கும் மேலானவர்கள். வானங்களுக்கு கீழே பூமிக்கு அடிமையாக நீங்கள் வாழ்வது கூடாது. உங்களுடைய சத்தியத்தின் மீது நீங்கள் நினைத்திருங்கள். அந்த சத்தியம் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மன இச்சைகளுக்கு விரோதமாக அழகான ஒரு செய்தியாக, உயர்ந்த செய்தியாக, உங்களை உயர்த்தக்கூடிய செய்தியாக, மனதில் நலன்களுடன் சுகத்துடனும் மனதில் அமைதியும் ஆறுதலும் கொண்டு உங்களை வாழ வைக்கக்கூடிய, அந்த மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றையும் உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்த்திக் கொள்ள முடியாது. காரணம், அறிவு உங்களுடைய போதையிலிருந்து உருவாகிறது. எல்லாம் தப்பும் தோறமாக கடலை நான் வணங்குகின்றேன், சூரியனையும் வணங்குகின்றேன், மேலே ஏறும்பொழுது அதனை நான் கடுமையாக விமர்சிக்கின்றேன். இந்த கடல் பொங்கி வரும்பொழுது கடலை நான் தெய்வமாக எடுத்துக் கொண்டிருந்த நான், இந்த கடல் பொங்கி வரும்பொழுது இது தெய்வமாக இருந்தால் கடலுக்குள் செல்ல வேண்டுமா, கடல் விட்டு ஓட வேண்டுமா? தெய்வ இல்லத்திற்கு போவோம், மசூதிகளுக்கு போவோம், சர்ச்சுகளுக்கு போவோம், கோயில்களுக்கு போவோம். காரணம், கடல் அங்கே இருக்கின்றார், கடல் கடவுள். அது பொங்கி விட்டு வரும்போது கடலுக்குள் போக வேண்டுமா, கடல் விட்டு ஓட வேண்டுமா? கடலை விட்டு ஓடினீர்கள், கடல் உங்களை பிடிக்க முடியவில்லை. பூதாகாரமான இந்த கடல் நான் ரெண்டு கால் பாய்ச்சலுக்கு இருக்க முடியவில்லை, பலரும் தப்பித்தார்கள். இதற்கு காரணம், கடல் உங்களுக்கு கீழானது. உங்களுடைய மன உறுதியின் காரணமாக நீங்கள் அதனையும் மிஞ்சி நிற்கின்றீர்கள். நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதற்கு சுனாமியில் தப்பித்தவர்களுடைய நிலை நமக்கு போதுமான சாட்சியமாக இருக்கும். இன்னமும் உச்சி கம்பை ஏறி நின்று கொண்டு கடல் அவர்களை பிடிக்க முடியாதவாறு அந்த இடத்திலேயே இருந்து பின்னர் கடலில் வற்றிய பிறகு இறங்கி நின்று அவர்கள் தரையேறினார்கள். ஏன் இந்த கடவுள் ஒரு மனிதனை, இரண்டு கால மனிதனை இவ்வளவு சாமானமான ஒரு மனிதனை பிடிக்க முடியவில்லை என்பதற்கான சாட்சியங்கள் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. பூகம்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த பூகம்பங்கள் தன்னை விழுங்கிவிடக்கூடாது என்று ஒவ்வொரு விரும்புகின்றான். இதனை மிகைப்பது எப்படி என்ற எண்ணம் இருக்கின்றது. நிச்சயமாக அந்த எண்ணத்தை அளித்து நிறைவேற்றான். ஆனாலும் இவர்கள் தங்களுடைய பொருள்களை நம்புகின்றார்கள், உள்ளத்தை நம்பவில்லை. என்னுடைய மனதிற்கு கட்டுப்பட வேண்டும். இவை அனைத்தும் பூகம்பங்கள் ஏற்படக்கூடாது. பூகம்பங்கள் ஏற்பட்டுவிட்டால் நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றேன். தடம் பிறந்து விட்டது. இந்த பூகம்பங்களும் என்னை மிஞ்சக்கூடாது என்ற அந்த எண்ணத்தை அமைத்தது யார்? இப்பொழுது பூமி நமக்கு மாதாவா அல்லது இறைவன் ஒருவன் தான் இந்த பூமியையும் எனக்காக அடக்கி ஆள்வானா? என் கால்களுக்கு கீழே அது அடங்க வேண்டும். வானத்திலிருந்து விளையும் விளைச்சல் அவ்வளவும் என் கால்களுக்கு கீழே அடங்க வேண்டும். வானங்களும் பூமியும் சேர்ந்தது அகிரங்கள். அகிரங்களின் அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடிபணியுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் அவ்வளவு அடக்கியிருக்கின்றான். இவற்றின் மீது உங்களுடைய ஆச்சரியம் நிலைபெற வேண்டும் என்றால் பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையை வாழாதீர்கள். அதற்கும் மேலாக வானங்கள், அவற்றுக்கும் கீழாக நீங்கள் வாழாதீர்கள். அவற்றையும் மிஞ்சுங்கள். இறைவனுடைய அனுமதியைக் கொண்டு பெருமை கொள்ளாத மனிதர்களாக நாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நமக்கு இந்த அதிகாரம் உண்டு, ஆட்சி அதிகாரம் உண்டு. அவற்றிலிருந்து பங்கும் நமக்கு இறைவன் தந்திருக்கின்றான். நமக்கு அந்த ஒரு தகுதி இல்லாதன் காரணமாக தன் புறம் வைத்துக் கொண்டிருக்கின்றான். அவ்வளவையும் தன்னுடைய ஆட்சியத்துக்கு வைத்திருக்கின்றான். நீங்கள் அவற்றை மிஞ்ச முடியாது. நாம் பெருமை கொள்ளாத மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் போதைகளிலிருந்து விடுபட்ட சுகமான உணர்வுகளை கொண்டிருக்கிற மனிதர்களாக நாம் இருக்குமேயானால் இன்று உங்களுடைய வாழ்க்கை காற்று தண்ணீர் உணவின் மீது அமைந்திருக்கின்றது. நீங்கள் உணவின் பக்கம்தான், வீணான பொருள்களின் பக்கமோ, நீங்கள் கண்டுபிடித்த உலகத்தின் சுகாதார பொருள்களின் பக்கமோ கிடையாது. இறைவன் அமைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க சுவனமும் நீங்கள் அமைத்துக்கூடிய உங்களை தோட்டங்களும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமானது, சமமானதல்ல. ஒன்று கண்களுக்கு குளிர்ச்சியும், மற்றது வீண் பகட்டும் அலங்காரமும். உங்களுடைய அகக்கண் குளிர்ச்சியடையும் பொருட்டு வானங்களையும் பூமியையும் உங்களை உள்ளத்தில் இணைத்திருக்கின்றான். ஒவ்வொரு தேவைக்கும் இவை இரண்டும் இணைந்து உங்களுக்காக இயங்குகின்றன. இதில் எந்த ஒரு சந்தேகமோ அல்லது இது நடக்குமா என்ற உங்களுடைய அறிவை கொண்டு உரசி பார்ப்பதோ வேண்டாம். உணவின் பக்கம் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் உங்களுடைய உணவை இன்று நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அந்த உணவுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. உண்மைதானே, காசு கொடுத்தா உணவு வருமா அல்லது உணவு பதுக்கி வைத்து வைக்கப்பட்டுக் கொண்டு உங்களிடம் பணம் வாங்கப்படுகிறதா என்று கேட்டால் உங்களுடைய பதில், நான் இன்னைக்கு ஒரு 20 ரூபா கொடுத்தா தான் எனக்கு அரிசி வருதுன்னு சொன்னால் அப்போ அதுக்கு முன்னாடி அரிசி இல்லையா? அந்த அரிசி பூமியிலிருந்து விளைந்தது, யாரால் விளைவிக்கப்பட்டது? வானங்களும் பூமியும் சேர்ந்து அந்த ஒரு விளைச்சலை மனிதனுக்காக கொண்டு வந்திருக்கின்றன. அவ்வாறு இருக்கும் பொழுது இதன் மீது அதிகாரம் படைக்க வேண்டிய அரசாங்கங்களை எதிர்க்க வேண்டுமானாலும் அவர்கள் பணம் வாங்கிக் கொள்ளட்டும், உணவுக்கு ஒருபோதும் விலை பேசக்கூடாது. அப்படி விலை பேசும் பொழுது நாம் போதைக்காகிவிட்டோம், அந்த உணவு நமக்கு ஒட்டல். இனி உணவிலிருந்து நமக்கு ஒவ்வொரு வியாதியும் தோன்றும், அந்த உணவுக்கு பத்தியமிட வேண்டும். பிறகு மருந்து கிடக்கு அந்த காசு உணவை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நரக வாழ்க்கையாக இன்று முதலாக ஆகிவிட்டது, இந்து வரையில் ஆகிவிட்டது. இன்று முதலாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கூடாது என்பதை இன்று நீங்கள் அறியுங்கள். உணவை படைப்பதும் விளைச்சல்களை கொண்டு வருவதும் மனிதர்களுக்காக இருக்கக்கூடிய உணவு அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் ஆதாயம் வானங்களும் பூமியும் இணைந்து உருவாக்கியது. இதன் மீது எந்த ஒரு மனிதனும் ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடாது. இனி வரும் அரசாங்கங்கள் உணவுக்கு விலை பெறக்கூடாது என்பதை நீங்கள் உறுதியாக நம்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அசைவை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். போதையிலிருந்து விலகுங்கள். பணம் என்ற போதை கூடாது, உணவு வேண்டும். உணவு உங்கள் கொடுக்கப்பட்டு விட்டால் நீங்கள் இந்த உலகத்தில் விருந்தினர்கள். ஒரு விருந்தினர்கிட்ட வந்து நீங்க காசு கேட்டீங்களா? அப்படியானால் இந்த பூமி ஒரு மிகப்பெரிய பிளேட், ஃபுட் பிளேட். சாப்பிடக்கூடிய ஆகாரம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சாப்பிடும் தட்டு. இதில் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் மனிதர்களுக்காகவும் கால்நடைகளுக்காகவும். இது ஒவ்வொரு பாகமும் புதிய புதிய படைப்புகளாக விளைந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று அழிவதும் நிச்சயமானது, பூமியிலே கலப்பதும் மீண்டும் புதிய பாகத்தில் புதிய தோற்றங்கள் உணவுகளாக உருவாவதும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமானதாகவும் வெவ்வேறானதாகவும் படைத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் அறியாதவர்களாக. நீங்கள் இறைவனுக்கு பணத்தை கொடுத்து பிறகு அவன் உங்களுக்காக இதனை கொடுத்தானா என்று கேட்டால், நீங்கள் அச்சடிக்கும் பணத்தைக்கும் உங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. உங்களுடைய உணவு உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடியது. உயிருக்கு விலை பேச முடியுமா? போதையில் இருந்து விலகுங்கள். உணவுக்கு விலை பேச முடியுமா? உணவில் உயிர் இருக்கின்றது, அந்த உயிருக்கு விலை பேச முடியுமா என்று கேட்டால் கிடையாது. விலை பேசினார்கள், நாமும் விலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். விலைவாசி உயர்ந்து விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது, விலையை பேசக்கூடாது. அந்த விலைவாசி கீழே இறங்குவது மகசூல்கள் அதிகமாவதன் காரணமாக. நீங்கள் விரும்பினால் மகசூல்கள் அதிகமாகும், அது விலைக்கு போகாது. விரும்பியதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், விலைக்கு போகாது. தோட்டங்களும் துறவுகளும் அவர்கள் நிச்சயமாக மனிதர்களுக்கு என்று விட்டுவிடுவார்கள், வேலைப்பட முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய தோட்டங்களில் விளையக்கூடிய அந்த பழங்களையும் காய்கறிகளையும் வாங்குவது கால் கிடையாது, எங்கெங்கும் நிறைந்திருக்கின்றோம். பணம் என்ற அந்த தோட்டம் கூடாது. உலகம் முழுவதும், பூமி முழுவதும் ஒரு பிளேட், உணவு பிளேட்டாக, உணவு தட்டாக இருக்கின்றது, உணவு மரபையாக இருக்கின்றது. இதனை நீங்கள் ஏற்கின்றீர்களா? இல்லை, காசு கொடுத்தால்தான் உணவு வரும் என்று இப்பொழுதும் அந்த போதையில் இருக்கிறீர்களா? எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி, உணவுக்கு எது விலை பேசாதோ அது வேண்டும். உங்களிடமிருந்து எந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் நாங்கள் விரும்பவில்லை. உணவுக்கு விலை பேசக்கூடாது. தமிழகம் முதல் மாநிலமாக இருக்க வேண்டும், உலகம் முழுமைக்கும் இது பல வேண்டும். போதை கூடாது. அந்த உணவை கொடுத்து வைத்தால் நான் யாருக்கு வேலை செய்ய வேண்டும்? யாருக்கு நான் கூலிக்காரனாக போகணும்? படிப்பு, உங்களுடைய படிப்பு காசுன்னு ஒன்று சம்பாதிக்கிறது மட்டும்தானே, வேற எதுக்கும் பயன்படுமா அந்த படிப்பு? உதாரணமாக இருக்கிறதே உயர்ந்த படிப்பு, மிக பெரிய படிப்பு, மருத்துவ படிப்பு, யாருடைய ஒரு நோயாக குணமாக்க முடியுமா? இந்த படிப்புக்கு அரை கிலோனாக வென்றிருக்கிறது, 30 வயசு 40 வயசாக வென்றிருக்கு. அதுக்கு பிறகு பணம் காசு வேணும். அந்த பணத்தையும் காசையும் கொண்டு உணவு வாங்கும் பொழுது அந்த பணத்திற்கு உயிரோட்டம் கிடையாது. இதை கொடுத்து நான் உணவு வாங்குகின்றேன். உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உணவுக்கு நான் விலை பேசுகின்றேன். உயிருக்கே விலை பேச முடியாது என்று இருக்கும்போது இதைவிட நம்முடைய கேவலம் ஒரு குடிபோதையில் இருக்கக்கூடிய குடிகாரனை விட மோசமானது. நம்முடைய உணவு நம்மை போதைக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றது. அது உள்ளத்தோடு ஜீரணமாகவில்லை, இணையவில்லை. மனதார உண்ண வேண்டும் என்று வயிறார கூட உண்ண முடியவில்லை, வயிறு குறைத்துக் கொள்கின்றது. கொஞ்சம் உணவு சாப்பிட்டால் இதைவிட ஒரு இறை இறைவனிடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு சாபக்கேடு என்ன இருக்க முடியும்? இன்று நாம் திரும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். என் இறைவனே, உணவை எங்களுக்கு குறைவில்லாமல் நீ ஆக்குவாயாக. எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் ஆக்குவாயாக. உணவை கேளுங்கள் என்று முதலாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உங்களை நோய்கள் தீர்ந்து கொண்டிருக்கும். பணத்தை நீங்கள் குறி வைத்து கேட்காதீர்கள், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உபாதைகளும் உங்களுடைய கேடுகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கும். சந்தேகம் இல்லை, எல்லோருக்கும் நோய்கள் இருக்கின்றது, எல்லோரும் வாழ வேண்டியவர்கள், எல்லோருக்கும் உணவு முக்கியம், அந்த உணவுக்கு எல்லோருக்கும் பத்தியம் விடப்பட்டு விட்டது. இனி வாழ்க்கை என்ன? உணவு என்றால் பயப்படுகின்றீர்கள், மருந்து என்றால் அவ்வளவு தாராளமாக மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொண்டு, நான் தான் படித்தவன், மருந்து சாப்பிடுகின்றேன், வேலை வேலைக்கு கரெக்ட உணவுக்கு பதிலாக, இதில் பெருமை வேறு. போதையினுடைய உச்சகட்டம் நிச்சயமாக ஷைத்தான், கெட்ட சக்திகள் உள்ளே நிரம்பிவிட்டன. உணவு உயிரோட்டத்தை கொடுக்கவில்லை, மாறாக உயிர் இருப்பதை போன்ற போதையை கொடுத்துவிட்டது. அந்த போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கெட்ட சக்திகள் வினைகள் நிலை சூழ்ந்து கொண்டன. இனி நன்மையை நம்ப முடியாது, புலன்கள் அடைபட்டுவிட்டது. இனி அந்த இடத்தில் நன்மைகளுக்கு பதிலாக என்னுடைய கெட்ட விளைச்சல்களுக்குரிய அந்த கெட்ட சக்திகள் நன்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கும். அதனை நான் நம்ப ஆரம்பிப்போம். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக மாற வேண்டும். இதற்காக அழகான உயிரோட்டத்தை பாதுகாத்துக் கொண்டு வானங்களிலும் பூமியிலும் உங்களுடைய வாழ்க்கையை சந்திப்பதற்காக வேண்டும். பூமியில் அலைந்து தெரியும் ஊர்ந்து தெரியும் அந்த பிராணிகளை போன்று நாம் வயிற்றின் மீது நடக்காதவர்களாக இருக்க வேண்டும், கால்களை கொண்டு நடக்க வேண்டும். தலை உயர்ந்தவர்களாகவும் உயர்ந்த மனிதர்களாகவும் வானங்களிலிருந்து நமக்கு வர வேண்டிய அந்த பாக்கியங்களுக்கு நாம் ஒரு காரியத்தை நினைக்கும் பொழுது அவ்வளவும் நம்முடைய எண்ணத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். தன்னுடைய காரியங்களில் அது நம்மை நிலைநிறுத்த வேண்டி ஈடுபட வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய அடிமைகள் என்பதை உணர வேண்டும். பூமிக்கு அடிமையாகி அதனை நாம் தொட்டு வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடிநிலை மாற வேண்டும். நீங்கள் இதுவரையில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தண்ணீரும் உணவும் மதுபானமும் இன்னும் போதைப் பொருளுமே தவிர அது தண்ணீரும் உணவும் அல்ல. எனக்கு நல்ல உணர்வை கொடுக்கவில்லை, மாறாக கெட்ட உணர்வுகளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் என்ற வாக்கு இருக்கிற இந்த பெருமையும் பொறுத்துக் கொண்டிருக்கின்றது. நமக்குள் இதன் காரணமாக மனிதனுக்கு மனிதன் இருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு, அந்த பாச உணர்வு, இரக்க உணர்வு, மனிதன் மனிதனோடு இணையக்கூடிய அந்த மனித பண்பு நீங்கிவிட்டது. இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோமே, யாராவது ஒருத்தர் மற்றத்தை விசாரிக்குமா? ஏதாவது விசாரிக்க போனா பணம் காசு கேட்டா என்ன பண்றது, எனக்கே இல்லை என்று அந்த ஒரு உணர்வை தவிர என்ன இருக்கிறது? என் பணத்திலிருந்து யாரும் கொடுத்துட மாட்டேன், நிச்சயமா கொடுக்க முடியாது உங்களால். ஏனென்றால் உலகம் அவ்வளவும் தங்கத்தை கொண்டிருந்தாலும் சரி, அதை கொண்டு ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு இலையை நீங்கள் உங்களால் உருவாக்க முடியும், ஒரு தானிய மணியை உங்களால் உருவாக்க முடியாது. இப்படிப்பட்ட ஜடம் இந்த பணத்திற்கு இவ்வளவு மதிப்பு கொடுத்து உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜடத்தை பிடிப்பதற்காக வேண்டி, மனித சமூகத்தை அடிப்பதற்காக வேண்டி ஷைத்தான்களுடைய வழிமுறை பணம் சம்பாதிப்பது. அதற்காக பணம் சம்பாதிக்க வேண்டாம் என்று கூறவில்லை, நாம் அதில் சிக்கிக் கொண்டதாக ஆகிவிட்டது. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விரும்புங்கள், உணவை விரும்ப ஆரம்பியுங்கள். அந்த உணவு உங்களுக்கு முதலில் நோய்களை உருவாக்காமல் போதையிலிருந்து தடுத்து நல்ல உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தும். இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள். உங்களுக்கு எதில் இறைவன் அறிவித்திருக்கின்றானோ அந்த உணவிலிருந்து பிறருக்கும் நீங்கள் உணவை கொடுங்கள். அந்த உணவை பிறருக்கு கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனம் தாராளமாகும், உணவு விசாலமாகும், மகசூல்கள் பெருகும். உங்கள் கால்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தானிய ஒவ்வொரு மண் துகளும் தானிய மணிகளாகும், ஒவ்வொரு இலையும் பூக்களும் பழங்களும் ஆகும். முடியாதா? முடியாது என்று கூறினால் மனதில் நன்றாக இருக்குமே நடந்தால் என்ற அந்த உணர்வு இருக்கிறதா? அப்படியானால் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் அழகான செய்திகள் ஒவ்வொன்றும் கற்பனையாது இல்லை, நன்மைகள் தான், நன்மையைத்தான் பேசுகின்றீர்கள். ஆனால் நடக்குமா என்ற பெரிய கேள்வி, போதையில் இருக்கும் முறையில் இந்த கேள்வி நிச்சயமாக நமக்கு இருக்கும். எப்பொழுது நாம் உணவை உட்கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அந்த உணவு உணவிலிருந்து பிறருக்காகவும் அந்த உணவிலிருந்து கொடுக்கும் போது மட்டும்தான் அந்த போதை நீங்கி உணவு நமக்கு ஆகமாகின்றது. பணம் காசு கொடுக்க முடியாது, ஆனால் உணவு கொடுக்க முடியும். ஒவ்வொருவர் வீட்டிலும் உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டி, உங்களுடைய உணவு உங்களுக்கு அழகாக வேண்டி, ஒவ்வொருவர் வீட்டிலும் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னு சொன்னால் ஆறு பேருக்குரிய உணவை நீங்கள் சமைக்க வேண்டும். அந்த மீதம் உள்ள இரண்டு மற்ற மனிதர்களுக்காக, யார் தேடி வருகின்றார்களோ அல்லது யார் மீதும் உள்ள மனம் இறங்குகின்றதோ அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி. நீங்கள் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே படம் இவர்கள் கொடுத்தால் என்ன? உங்களுடைய அக்கம் பக்க வீடுகளுக்கு கொஞ்சம் உணவை கொடுத்து விடுங்கள். உங்களுடைய மனம் என்ற ஒன்று இருப்பதன் காரணமாக, அவர்களுக்கு கொடுப்பதன் காரணமாக இது ஒரு மாபெரும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய தர்மம் என்பதை அறிய வேண்டும். மிக பெரும் சாக்ரிஃபைஸ், இதற்கு நிகராக ஒரு சாக்ரிஃபைஸ் கிடையாது. அர்ப்பணியுங்கள் உங்களுடைய அழகான உணவை பிறருக்கும். அதற்காக வேண்டி இரண்டு பேருக்கு அதிகமாக சமைத்து ஆக வேண்டும். அதனை நீங்கள் யாருக்கும் கொடுக்க முடியாமல் ஆகிவிட்டால் குப்பையில் கொட்டுங்கள். குப்பையில கொட்டுதல் அவ்வளவு பெரிய தப்பு, இது ஒரு பேச்சு பேசணும். நீங்க தானியம் அறுவடை செஞ்சு எடுப்பீங்களே, அதுல பாதிதான் கேட்டு பாதி மண்ணோட மண்ணா போகும். இறைவன் அப்படியானால் அதை வீணாக்கின அர்த்தமா? இல்லை, அவன் படைப்பான். மனிதனுடைய உயர் முக்கியமே தவிர, உங்களுக்காக படைத்த படைப்புகளில், உங்களை வாழ்வதற்காக படைத்த படைப்புகளில் எந்த ஒன்றையும் அவன் அளவிட்டு படைக்கவில்லை. காற்றும் சரி, தண்ணீரும் சரி, தானியங்களும் சரி, அளவின்படி அல்ல. நீங்கள் அதற்கான அளவையும் அமைக்கிறீர்கள். எண்ணி எண்ணிய தானியம் அணி ஒரு ரூபாய்க்கு பத்து பருக்கன் எண்ணி போடுறீங்களா அல்லது அள்ளி போடுறீங்களா, அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கிட்டு அந்த அளவு கூடாது என்பதற்காகத்தானே அவ்வளவு லேசாகவும் எண்ண முடியாத அளவுக்கும் வைத்திருக்கின்றான். அதற்கும் ஒரு எண்ணிக்கை, ஒரு படி ஒரு கிலோ என்று. நாம் இன்று முதலாக உங்களுடைய ஒவ்வொருடைய இல்லங்களிலும் இரண்டு பேருக்கு அதிகமாக சமைக்க வேண்டும். எப்பொழுது நான்கு பேர் அடங்கிய குடும்பத்திற்கு சமைத்து வைத்துக் கொண்டு அன்னைக்கு பார்த்தா ரொம்ப ருசியாக அமைஞ்சிடும். ஒவ்வொருத்தருக்கு அதிகமாக தேவைப்படும். அன்னைக்கு எனக்கு இல்லையே உனக்கு இல்லையே கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருக்க கூடாதா என்றெல்லாம் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலை வரும்பொழுது நாம் தரித்திரர்கள். பணம் இருந்தும் வாழ்வதற்கு வசதி இருந்தும் உணவுக்கான தேவைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் பொழுதும் தரிசனமாக நாலு பேருக்கு என்று நீங்களாக அமைத்துக் கொண்ட ஒரு வரையறை வைத்துக் கொண்டு இவ்வளவு கொடுங்க இவ்வளவு கொடுங்க வீணாக்காதீங்க. வேண்டும் என்று இருக்கும் பொழுது, அங்கு இல்லை என்று இருக்கும் பொழுது தரித்திரம், அந்த உணவு நீங்கள் வீணாக்கிட்டு. ஆனால் அதிகமாக சமைத்து பிறருக்காக வேண்டிய அந்த நல் உணர்வை இறைவன் கவனிக்கின்றான் தவிர உங்களுடைய செயல்பாடுகளை அவன் கவனிப்பதில்லை. அந்த உணர்வுக்காக வேண்டி உங்களுக்கு நன்மை பெருகிவிட்டது. சமைக்கும் பொழுதே அதன் காரணமாக அந்த உணவில் உயிரோட்டம் இறைவன் கொண்டு வருகின்றான். அந்த உணவை நான் சாப்பிடும் பொழுது சிலருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று எண்ணும் பொழுது இந்த குணத்தின் காரணமாக நம்முடைய உள்ளத்தில் இரக்க குணம் அதிகமாகின்றது. இறைவனுடைய மாபெரும் குணங்களில் மன்னிப்பும் இரக்கமும் உண்டு. அந்த இரக்க குணத்தின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அதன் காரணமாக உங்கள் இது உங்களுக்கிடையே இருக்கக்கூடிய பகைமை உணர்வு போய்விடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இருக்காது. உணவை நீங்கள் தாராளமாக சமைக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கும் இரண்டு சமையல்கள் மூன்று சமையல்கள் ஒரே குடும்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் தரித்திரம். பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்கள். இறைவனுடைய உணவுக்கு எந்த குறையும் இல்லை. யார் பணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அளவிடப்பட்ட உணவுதான். யார் உணவு வேண்டும் என்று அந்த விருப்பத்தோடு வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் இறைவனுடைய விருப்பத்திற்கு அடிபணிந்தவர்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த விதமான தொடர்பும் கூடாது. யார் தஞ்சத்தனம் பாராட்டுகின்றார்கள் உணவில் அவர்களுக்கும், யார் தாராளமாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எந்த விதமான உறவும் இருக்காது. ஆனால் இதை போன்ற நல்ல உடங்களிடையே உங்களுக்கான உறவுகள் இறைவன் அதிகப்படுத்துவான், உங்களுடைய இலக்கணத்தை அதிகப்படுத்துவான். இதன் காரணமாக தன்னிடமிருந்துள்ள இலக்க குளத்தை அதிகப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு பணத்தையும் அதிகரிக்கின்றான். அந்த பணம் உயிரோட்டம் உள்ளது, பிறருக்காக தாராளமாக செலவடியும். அது செத்த பிணமாக என்னுடைய லாக்கரில் தங்காது, அடைந்து கிடக்காது. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய அருள் அங்கு நிரப்பமாக இருக்கின்றது. உங்களுடைய நோய்கள் குணமாக வேண்டும். இன்று முதலாக உங்களுடைய வீடுகளில் சமையலில் இரண்டு பேருக்கு அதிகமாக அவர்கள் யாரும் வரவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு போக மீதமானதை குப்பையில் கொட்டுங்கள். இது உங்களுக்கான பெரும்பாக்கம். இது வீணாவது அல்ல. என் மனதிற்கு வளம் சேர்ப்பது, என் மனதிற்கு உறுதி சேர்ப்பது, என் மனதிற்கு நம்பிக்கை அளிப்பது, என் மனதிற்கு உணவை அதிகரிப்பான். என் இறைவன் என்னை வாழ வைக்க பொறுப்பேற்றுக் கொண்டான். அவன் தன் பொறுப்பிலிருந்து மீறாதவன் என்பதை நான் இன்னும் அதிகமாக உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய இந்த பாதையை எனக்கு அறிவிக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய போதையிலிருந்து விலகுங்கள். பணம் அவசியம் இல்லை என்ற அந்த ஒரு தேவையை நீங்கள் கொண்டு உணவின் அவசியம் எனக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், நிரப்பமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களே அது உங்களுக்கு உண்டு. இன்று முதலாக உங்களுக்கு மருந்துகள் என்ற அவசியம் அற்றுப்போகும். உங்களுடைய உணவை நீங்கள் பிறருக்காகவும் சமைக்கும் பொழுது தருத்திரம் பிடித்தவர்களோடு நீங்கள் வாழ வேண்டாம், சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். தண்ணீரையும் சிக்கனமாக செலவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார்கள். தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும், சிக்கனமா தொட்டு நக்கி செல்லணுமா குடிக்கணும் தாகத்திற்கு. அலங்காரமான பேச்சுக்களை பேசியிருக்கின்றார்கள். ஏமாற்ற வேண்டி உங்கள் மீது பெரும் அக்கறை இருப்பதை போன்று காட்டிக் கொள்ள வேண்டும். அவ்விதமாக அல்ல, இறைவனுடைய ஒவ்வொரு படைப்பும் உயிருக்காக, உயிரை நிலைப்படுத்துவதற்காக உள்ள ஒவ்வொரு படைப்பும் தாராளமானவை. மனதிலிருந்து உங்களுடைய படைப்பு ஆரம்பமாகின்றது. வாழ வேண்டும் என்ற அந்த சுகமான உணர்விலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த வாழ்க்கைக்கு உதாரணம் உங்களுடைய உணவு, காற்று, தண்ணீர். அந்த உணவை நீங்கள் பிறகு கொடுக்கும் பொழுது அவன் அளித்ததிலிருந்து நீங்கள் கொடுக்கின்றீர்கள். தவிர நீங்கள் சம்பாதித்திலிருந்து கொடுக்கவில்லை. நான் வைத்திருக்கிற உணவு நான் படைத்ததில்லை, இறைவன் படைத்தது. அவன் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள், அது தூய்மையானது. நீங்கள் எதனை சம்பாதித்தீர்களோ அது உங்களுக்கே உதவாது. அதை கொண்டு நீங்கள் பிறருக்கு நீங்கள் தாராளமாக பணத்தை கொடுத்தாலும் சரி, அவர்கள் நஷ்டத்தை சம்பாதித்தார்கள். தவிர அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை அறியுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் நாளைய வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும், அமைய வேண்டும் என்று வேண்டுதலை கொண்டிருப்பதன் காரணமாக நாம் நம்பிக்கை கொண்டவர்கள். இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், அவர்கள் வேண்டாமல் இருப்பவர்களா? எனக்கு நாளைக்கு இது வேண்டும் என்று எண்ணும் பொழுதே அது வேண்டுதல் இருக்கின்றீர்கள் என்பது ஏன் புரியவில்லை? மனம் வேண்டுகிறது, யாரிடம் வேண்டுகின்றது தெரியவில்லை, ஆனால் வேண்டுகின்றது, வேண்டும் வேண்டும் என்று வேண்டுகிறது. அந்த வேண்டும் என்ற வேண்டுதலை அமைத்தவன் இறைவன் தான். உங்களுக்கு அவன் புரியாத நிலையில் அவன் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றான். இந்த வேண்டுதலுக்காகத்தான் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது உங்களை தேவையில்லை. நீங்கள் இதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் எனக்கு இருக்கின்றது. இந்த நம்பிக்கையையும் வேண்டுதலாக அமைத்துக் கொள்ளுங்கள். நான் நம்புவேன் என்று கொள்ள வேண்டாம். எவையெல்லாம் வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அவ்வளவும் வேண்டுதலுக்குரியது. உங்களுக்கும் அதனை அடைவதற்கும் உங்களுக்கு ஆற்றல் கிடையாது, அது சம்பந்தமும் இல்லை. இறைவன் தான் நாடியோருக்கு தன் புறத்திலிருந்து தன் ஆற்றலை கொடுத்து அந்த ஆற்றலில் அவர்களை உயர்த்துகின்றான். அவருடைய பதவிகளில் ஒருபோதும் அவர்கள் சோலை போக மாட்டார்கள், ஒருபோதும் அவர்கள் கீழாக ஆகிட மாட்டார்கள். மனிதன் என்ற தந்தத்திலிருந்து இன்று முதலாக என்னுடைய போதை நீங்க வேண்டும். நிச்சயமாக உங்களுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே இந்த போதையை கொண்டுதான் ஷைத்தான் பகைமையையும் விரோதத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். இறைவனிடமிருந்துள்ள மாபெரும் சத்தியம் நமக்கு என்று இறங்கி கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 591 வசனம், நம்பிக்கை கொண்டவர்களே, நிச்சயமாக ஷைத்தான் மதுபானத்தைக் கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் மனிதர்களிடையே பகைமையையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். இந்த பகைமையும் வெறுப்பும் நம்மிடம் இருக்கின்றது, சந்தேகமே இல்லை. உறவுகளுக்குள் இருக்கின்றது, சந்தேகம் இல்லை. இதற்கு காரணம் இந்த போதையிலிருந்து நீங்கள் நீங்க வேண்டும். போதை என்று வந்த பிறகு இதற்கு அப்பால் என்ன இருக்க முடியும்? நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், நயவஞ்சகத்தில் ஈடுபட்டுவிட வேண்டாம். நான் நம்பிக்கை கொண்டவன் என்று நீங்கள் கூறுவது நயவஞ்சகம். நம்பிக்கை வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் அது வேண்டுதலாக பெற வேண்டுமே தவிர நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் என்று கூறுவது தவறு. எனக்கு நல்லறிவு வேண்டும், அந்த நல்லறிவு வேண்டும் என்று வேண்டுதல் இருக்கின்றது. எவையெல்லாம் வேண்டும் என்று இருக்கின்றதோ அவையெல்லாம் நாளைய வாழ்க்கையை பற்றி. இந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வேண்டும் என்று வேண்டக்கூடிய அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது என்பது இன்னும் உங்களால் முடியாது என்று கூறக்கூடிய ஒன்று வேண்டும் என்று இருக்கிறது. அதை அமைப்பன் யார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக படைத்த இறைவன் எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அவன் கூறக்கூடிய அந்த வேண்டும் என்றதை நான் என் அறிவுக்குட்படுத்தி என் போதைக்குரிய அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இதுதான் நடக்காது, சாத்தியமில்லை. வீணான பேச்சுக்கள் வேண்டாம். நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். அப்படி என்றால் உங்களுடைய உள்ளம் உங்களுக்கு தேவையில்லை என்றாகிவிட்டது. நாளைக்கு எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும், இனி இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தோடும் துயரத்தோடும் பெரும் போட்ட போட்டிகளோடும் பெரும் பிரயத்தனங்களோடு நான் முயற்சி செய்து வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம். நான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றேன், உயர்ந்த படைப்பினமாக ஒரு விருந்தினனாக வாழ வேண்டும் என்று விரும்புங்கள். எவருக்கும் கூலி வேலை செய்து கிடைக்கக்கூடிய ஒரு மாட்டு அமைப்பாக நான் வாழ விரும்பவில்லை. நல்ல மாடு மாதிரி உழைக்கலாம்னு சொல்லுவோம், மனுஷன் மாதிரி உழைக்கலாம்னு யாருமே சொல்ல மாட்டோம். நான் மனிதனாக பிறந்து மாடாக ஆகிவிட வேண்டாம், ஆட்டு மந்தைகளை போன்று ஆகிட வேண்டாம். தனித்தன்மையுள்ள மனிதர்களாக ஒவ்வொருவரும் விளங்குங்கள். உங்கள் இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் புரிந்து செயல்பட வேண்டி உங்களுடைய போதையிலிருந்தும் உங்களை விளக்க வேண்டி தெளிவான வார்த்தைகள் உங்களுக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நன்மையை பார்த்தால் இது வாழ்க்கை இல்லை என்பீர்கள். கெட்டதையும் அசுத்தங்களையும் பெரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்தால் வாழ்க்கை எப்படித்தான் போகும் என்று கூறுவீர்கள். ஆனால் என்ன வேண்டும் என்று இருக்கின்றது? இந்த கஷ்டங்களும் வேதனைகளும் தொடரக்கூடாது, மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஒன்றுக்கு மேல் ஒன்று உயர்ந்த நல்ல நிலைக்கு ஆக வேண்டும் என்று வேண்டும் என்ற அந்த வேண்டுதல் இருக்கின்றதா என்று கேட்டால் இருக்கின்றது. எனக்கு இந்த மக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் என்னை ஆட்சி செய்ய வேண்டுமா, அல்லது அகிலங்களின் மீது ஆட்சி செய்யக்கூடிய நீ உன்னுடைய ஆட்சியை கொண்டு நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் என்று கேட்டால், உள்ளத்தின் உணவின் பக்கம் வாருங்கள். அங்கு இறைவனுடைய ஆட்சி நிலவுகிறது. உங்களுக்கு ஒரு நாளில் கூறுகின்றீர்கள் உணவு விலைவாசி ஏறிவிட்டது, மறுநாள் கூறுகின்றீர்கள் குறைந்து விட்டது. எப்படி என்றால் உற்பத்தியும் உற்பத்தி இல்லாமல் போவதும், அவ்வளவுதான். யார் விலையை நிர்ணயிப்பது? இப்பொழுது விலைவாசி உயர்கின்றது என்றால் விலையை நிர்ணயிப்பது யார்? மகசூலை யார் குறைத்தானோ அவன் தான். யார் குறைத்தது? உங்களுடைய இறைவன். பிறகு நீங்கள் எல்லோரும் கதறும் பொழுது விலைவாசியை குறைத்தது யார்? அதே இறைவன். எப்படி? மகசூலை அதிகப்படுத்தினான். நீங்கள் எல்லாம் வியாபாரிகள், மகசூல் எவ்வளவு குறைத்து வைத்து நீங்கள் வியாபாரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லாபம் என்று எண்ணுபவர்கள், நீங்களா மகசூலை அதிகப்படுத்துபவர்கள்? விவசாயிடம் கேட்கின்றோம், ஏன் விலைவாசி குறைந்து விட்டது? வானத்திலிருந்து மழை பெய்யவில்லை, பிறகு ஏன் நான் தான் படைக்கின்றேன் என்று கூறினாய்? அப்படித்தான் நான் கூறுவேன். பிறகு விலைவாசி குறைந்து விட்டது பேப்பர்ல வரும், விலைவாசி வீழ்ச்சி வியாபாரிகள் கவலை, பொதுமக்கள் சந்தோஷமாக வாக்கு வர்றது. கெட்ட மூதவிகளுடைய பற்றிகளை படிப்புகளானால் நமக்கு மிகப்பெரும் துரதிருஷ்டம். செய்திகளையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்கக்கூடாது என்பதற்கு இந்த ஒரு சான்று போதுமானது. வியாபார கூட்டங்கள் கடவுளை கூட வைத்து வியாபாரம் செய்யும். நீங்கள் உங்களுடைய தூய்மையான உள்ளத்தில் இருக்க வேண்டுமென்றால் மனிதர்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்காதீர்கள். உள்ளத்தில் நிகழ வேண்டிய நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, வேண்டும் வேண்டும் என்று அந்த வேண்டுதலில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எப்படி இன்று முதலாக உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்கின்றன என்பதை பாருங்கள். இறைவன் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளவு உயிரோட்டத்தையும் படித்துக் கொண்டிருக்கின்றான். காற்றம் என்று அசுத்தமாகிவிட்டது. இந்த காற்றை இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள்? சுத்தூய்மையாக்குவதற்கு. இந்த காற்று எப்படி படைக்கப்படுகிறது என்று தெரியுமா? தெரியாது. அப்படியானால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காற்று தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது. எப்படி தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றது? புதிய காற்று படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் சொல்வார்கள் ரீசைக்ளிங். இது வந்து மரமெல்லாம் இந்த காற்றை சுவாசி விட்டு அதுக்கப்புறம் நைட்டில் வந்து நல்ல காற்றை வெளியிடும். இந்த கதை யாருக்கு வேணும்? தெரியலன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே? வாயிருந்தா உணர வேண்டியது, கண் இருந்து படிக்க வேண்டியது. உண்மையிலேயே அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு எது எழுதியாச்சோ அந்த டாக்குமெண்ட்டை படிச்சுட்டா நான் படித்தவன். உள்ளத்திற்கு விரோதமாக இருக்கின்றது. உள்ளத்தில் இருக்கிறது சத்தியம், வெளியிருக்கிறது பொய். அப்பொழுதும் சரி, கண்கள் போதிலாகிட்டதன் காரணமாக எவற்றையெல்லாம் படிக்கிறதோ அவ்வளவும் எனக்கு பெரிய அறிவாளித்தனமான ஒரு போக்கை நான் மனிதனிடம் கைகொள்வதற்கு இந்த நாலேஜ்லாம் ரொம்ப முக்கியம். இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கை ஊருக்கு கண்டதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அத்தியாயம் 4:139 இவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களை விட்டுவிட்டு உலக மக்களுக்கு அவர்களிடம் தான் பெயர் பெற வேண்டும், பெயர் பெற வேண்டும், அவர்களால் புகழப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நிச்சயமாக புகழ் அனைத்திற்கும் உரியவன், கண்ணியம் அனைத்திற்கும் உரியவன் இறைவன் ஒருவன் தான் என்று கொள். நாம் அவனுடைய அடிமைகள் என்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் வரையில் நம்மை அவன் குபேரனாக வாழ வைப்பான், சீமான்தனமாக வாழ வைப்பான். எனக்கும் பெருமை வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் பணத்தை மட்டும்தான் கொள்ள முடியும். எனக்கு உணவு வேண்டும் என்று கேளுங்களேன், எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உணவு எனக்கு வேண்டாம், உணவு ஒத்துக்கொள்ளாது. பிறகு வாழ்ந்து என்ன, வாழாவிட்டால் என்ன? இவர்களை போன்று நாம் ஆகிடக்கூடாது. உலக மக்களிடையே இவர்கள் கணித்து அழுகின்றார்கள். நிராகரிப்பவர்கள் மக்கள் உணவை நிராகரித்துவிட்டு மருந்துகளையும் பணத்தையும் வேண்டும் என்று நிராகரிக்கக்கூடிய இந்த மக்கள் வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் பணத்தை, இறைவன் உணவு வேண்டும், சுகம் வேண்டும், சுகாதாரம் வேண்டும் என்று விரும்புகின்ற கூற அதற்கு நேர் மாற்றமாக வைத்துக் கொண்டு விரும்பிக்கொண்டிருக்கின்றார்கள். உணவு வாழ்க்கையின் ஆதாயம், பணம் அல்ல. இப்பொழுது நாம் அறிய வேண்டும், ஒரு நாளைக்கு ஒரு நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டாலும் வாழ்நாள் முழுமைக்கும் அது உங்களுக்கு அவனிடமிருந்துள்ள பேரருளையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும். யாரொருவர் மீதும் இந்த போதையின் காரணமாக இனி பகைமை கூடாது. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்ற இந்த கெட்ட வார்த்தைகளை பேசத் தெரியாதீர்கள். இறைவன் மனிதனை படைத்தான். இந்து மனிதன், முஸ்லிம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன் என்று படைக்கவில்லை. நாம் அதனையும் ஏற்றோம். போதையில் இருப்பதன் காரணமாக சத்தியம் புரியாது. இறைவனுக்கு மனிதனாக இருந்தால் பிடிக்குமா, இந்து மனிதனாக, முஸ்லீம் மனிதனாக, கிறிஸ்தவ மனிதனாக இருந்தால் பிடிக்குமா? இறைவனுக்கு யாரை பிடிக்கும், மனுஷனாக இருந்தால் பிடிக்குமா, இந்து மனிதன், முஸ்லீம் மனிதன், கிறிஸ்தவ மனிதன், நாங்கள் ஒரு விரோதிகள் சென்று பிடிக்குமா? எல்லோரையும் ஆரம்பித்துக் கொண்டேன் அவன் தான் எல்லாத்தையும் தெரியுமே. அப்படியானால் நீங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக இருக்கீங்க. பூசாரிகள், நயவஞ்சகர்கள், கடவுளை வைத்து வியாபாரம் செய்பவர்கள், அவர்கள் நமக்கு அறிவித்தார்கள், நீ இந்த வகையை சார்ந்தவன், நீ அங்கிருந்து அந்த வகையை சார்ந்தவன். நமக்கும் போதையில், பணம் என்ற போதையில் வாழ்ந்தோம். அந்த பணம் என்ற போதையை கொண்டு நான் சம்பாதித்த உணவு, தண்ணீரோ காற்றோ எனக்கு உணர்வை அளிக்கவில்லை. உணர்வு சத்துவிட்டது, மனம் சத்துவிட்டது. நான் உணவை மேற்கொண்டிருந்தால் அந்த மனதிற்கு ஊட்டம் கிடைத்திருக்கும். அந்த மனம் எது நன்மை தீமை என்பதை உணர்ந்திருக்கும். ஆனால் நானோ மனிதர்களை பின்பற்றினேன், பொருள்களை நம்பினேன். அந்த பொருள்கள் ஒவ்வொன்றும் ஜடம். இந்த உருவ வழிபாட்டிலிருந்து நான் விலகாவிட்டால் மனம் என்ற அந்த செழுமையான பாதையின் மீது நான் என்னை அமைத்துக் கொள்ள முடியாது. இறைவனும் அங்கு எனக்காக எவ்வளவுதான் வேண்டும் வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருந்தாலும் அவற்றை அவ்வளவையும் நான் புறக்கணிப்பேன். இன்று நாம் புறக்கணிப்பவர்கள் இல்லை, ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த உணவை நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் விரும்புங்கள். இன்று எவருக்கும் வேலை செய்ய தேவையில்லை, உங்களுக்கு பணமும் தேவையில்லை. பிரார்த்தனை செய்யலாம் என்று தப்பில் இல்லை. பணம் சம்பாதிப்பது சம்பாதிப்பதற்கும் விலகி பிறந்த என்று கொள்ளவில்லை. இந்த தரித்திர போக்கு மாற வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுக்கு உணவு, ஏகப்பட்ட உணவு கிடைக்க ஆரம்பிக்கும். பிறகு எதுக்காக சம்பாதிக்கணும் இந்த பணம் என்ற அந்த சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் நாம் எவருக்கும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வயிற்றில் கை வைத்தால்தான் உங்களை அடக்க முடியும், அடிமணி செய்ய முடியும், அடிமையாக்க முடியும். இது கவர்மெண்ட்டுடைய வேலை, உலக அடிப்படையில் கவர்மெண்ட்டுடைய வேலை. வயிற்றின் மீது கை வைங்க, உங்களுக்கு அடைகிறோம். அதனால் உணவு கொடுக்காதீங்க, பதுக்கி வைங்க, அதுக்கு விலை பேசுங்க, காசு வைங்க. பிறகு அதை நிலைப்படுத்துவதற்காக வேண்டி உங்களுடைய பேச்சுக்கள் ஒவ்வொரு மேடையும் தொடரட்டும். விவசாயிகள், விவசாயிகள் அவர் காசு கொடுக்கணும், அவர் காசு கொடுக்கணும். அந்த விவசாயிக்கு இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்கிற விவசாயி ஒட்டு துணியோடு நிற்பான். இதை வாங்கி வச்சுட்டு இருக்கிறவன் பெருத்த பல முதலாளிகள், பண்ணையார்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவங்களுடைய உடம்பு உழைத்து வேலை செய்வனுக்கு இந்த குழியா கிடைக்கும்? காரணம், நான் உடைக்கின்றேன் என்று அந்த விவசாயியும் பெருமை கொண்டிருக்கின்றான். இவர்கள் அவர்களை தூக்கி வைத்ததன் காரணமாக, அந்த பெருமையின் காரணமாக அவன் இன்னும் இழிவுக்குள்ளானான். இறைவன் படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஊர் மக்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் தான் எங்களுக்கு உணவளிப்பவர்கள் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, ஆம், நாங்கள் தான் என்று இவர்கள் கலை கேள்விட்டது. இதனை இறைவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. படைப்பாளன் இறைவன் ஒருவன் தான். ஒருபோதும் உங்களுக்கு உணவுக்கு விலை பேசக்கூடிய அரசாங்கம் வரக்கூடாது என்று விரும்புங்கள். எனக்கு உணவுக்கு தட்டுப்பாடு கூடாது என்று விரும்புங்கள், கட்டுப்பாடு கூடாது என்று விரும்புங்கள். இதனை விரும்பாத வரையில் நாம் இறைவனை சேர்ந்தவர்கள் இல்லை. நமக்கு வணங்கம் வழிபடும் அந்த உணர்வுகள் நீக்கப்பட்டுவிட்டன, போதைக்குள்ளாகிவிட்டோம். நாம் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். பணம் என்ற ஒன்று வரும்பொழுது குணத்தை விட்டால் தவிர பணத்தை சம்பாதிக்க முடியாது. அந்த குணம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போதை ஏற்பட்டுவிட்டது உங்களுடைய பணத்தின் காரணமாகவும். அதன் காரணமாக நீங்கள் உணவை வாங்கி நான் பணக்காரன், நல்ல உணவை சாப்பிடுகின்றேன் என்று அந்த பெருமை கொள்ளும் பொழுது, அவ்வாறு இல்லை, இந்த உணவு உங்களுக்கு கேடு. நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அவ்வளவையும். அத்தியாயம் 5:91, சூதாட்டத்தையும் மதுபானத்தை கொண்டும் நீங்கள் சாப்பிடுவது ஒரு போதைக்குரிய உங்களுக்கிடையே வெறுப்பையும் பகைமையையும் ஏற்படுத்துகின்றான். இறைவனோ உணவை கொண்டு உங்களுக்கிடையே இரக்கத்தையும் நேசத்தையும் ஏற்படுத்துகின்றான். எது வேண்டும்? உணவை கொடுத்து பழக வேண்டும். அந்த உணவு அதிகமாகும் பொழுது, பணம் என்ற ஒன்று இல்லையாக என்று ஆகும் பொழுது, எங்கிருந்து நமக்கு திருட்டு எதற்காக போலீஸ் ஸ்டேஷன், எதற்காக கோர்ட், எதற்காக ஜட்ஜ்? நீதியாளன் ஒருவன் தான் அல்ல, ஒருவன் தான், அவனை நான் போற்றுகின்றேன், ஏற்றுக்கொண்டேன், வேண்டும் என்ற அந்த வேண்டுதலில் நிச்சயமாக நான் அமைந்துவிட்டேன். இனி அகிலங்களின் இறைவன் அல்ல ஒருவனுக்கு எல்லா புகழும். என்னுடைய கண்ணியத்தை அவ்வளவையும் நான் நீக்கிவிட்டேன், பெருமையை நீக்கிவிட்டேன். ஒரு காலம் மனிதனுக்கு மேல் நான் உயர்ந்தவன் என்று அந்த ஒரு எண்ணம் என்னால் நினைக்க முடியாது, நினைக்கவும் செய்யாது. இனிமேல் எனக்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக, என்னுடைய மக்களுக்காக வேண்டி ஒருபோதும் எந்த குறையும் உணவுக்காகவோ, காற்றுக்காகவோ, தண்ணீருக்காகவோ ஒருபோதும் ஏற்படாது. விதவிதமான கடவைகளும், விதவிதமான வாசனை நறுமணமும் இருக்கக்கூடிய பூக்களும் எந்தென்றும் எங்கனும் எங்கனும் பூத்து குலுங்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகின்றேன். அரசாங்கம் தேவையானி முறைப்படுத்துக்கான அரசாங்கம் தேவைப்பட்டுச்சு. உணவுக்கு எங்க ஒரு வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறதோ அது பிற எடுத்து கொடுக்கறதுக்கும், அங்கேயிருந்து இங்கே கொடுக்கறதுக்கும், இங்கே இல்லாதது அங்கே இருக்கலாம், அங்கே இல்லாத இங்கே இருக்கலாம், முறைப்படுத்துறதுக்காக வேண்டி. இட்ஸ் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ். இதை தொண்டு செய்யக்கூடிய எண்ணத்தோடு தான் வரணும். அப்படி தொண்டு செய்யக்கூடிய நிறுவனமாக அமைத்து பின்னர் அதனை ஆட்சி அதிகாரத்துக்குள்ளதாக ஆக்கிவிட்டார்கள். அதிகாரம் கொடிகட்டி பிறக்க வேண்டும். எந்த அளவுக்கு நான் மனிதர்களை அடக்கி அழுகின்றனோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆட்சி அதிகாரம் கொடிகட்டி பிறக்கும். இறைவனுடைய நாட்டம் நிறைவேற வேண்டும். உணவை நீங்கள் இன்று முதலாக உங்களை வீடுகளில் அதிகமாக சமைத்து பழகுங்கள். உணவுக்கு குறை ஏற்படக்கூடாது. அந்த உணவு மனதிற்காக, உடலுக்காக அல்ல. இப்பொழுது நாம் சாப்பிடக்கூடிய உணவு உடலுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. மனம் என்ற ஒன்று இல்லாமல் மனதில் உயிரோட்டம் பிறக்கின்றது. அந்த உயிரோட்டம் அந்த உணவுக்கு வேண்டும் என்றால் அந்த உணவு பிறருக்கும் செல்ல வேண்டும். பணம் என்ற ஒன்று அடிப்படை இல்லாமல் நான் என்னுடைய உணவை இறைவனுக்காக வேண்டி, அவன் படைத்த உணவு, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவனுடைய உணவில் எந்த விதமான குறைபாடும் இருக்க முடியாது. அது நிறைவானது, எல்லை இல்லாதது, கணக்கில்லாதது. ஒரு ரூபாய்க்கு அரிசி, நாலு அரிசி, பத்து அரிசி தரப்பதில்லை. ஒரு அளவு எண்ண முடியாது. அந்த எண்ணிக்கைக்கு நாம் ஒரு அளவை வைத்து விட்டோம். அங்கு நமக்கு தரித்திரம் பிடித்தது. அள்ளிக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த தானியங்களும் உணவகைகளும் நமக்காக பெருகும் என்பதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கையை கொடு இறைவனை என்று நீங்கள் கேளுங்கள். அந்த நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன், நான் நம்புகின்றேன் என்ற அந்த ஒரு கெட்ட எண்ணம், பெருமைக்குரிய எண்ணம் அதுவிடக்கூடாது. மனிதர்களுடைய கண்ணியத்தை நல்லதீர்கள். அனைத்து கண்ணியமும், அனைத்து பெருமையும், அனைத்து புகழும் இறைவனுக்குரியது. அவ்வளவு பெருந்தன்மையும் நான் அவனுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது இந்த உலகம் எனக்கு சொர்க்கமாக மாறுகின்றது, என் காதலுக்கு இடையில் பூங்காலமாக மாறுகின்றது. இதனை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி எனக்கோ, என்னுடைய குடும்பங்களுக்கோ, என்னுடைய சந்ததிகளுக்கோ எந்த விதமான தீமையும் கிடையாது என்பதை அறியுங்கள். ஒவ்வொரு நாளும் உணவு உங்களுக்கு போக, மீதமானது பிறருக்கு போகும். நிச்சயமாக நீங்கள் கொடுத்து பழகுங்கள், ஒருபோதும் வீணாகாது. ஆனால் உணவை சிக்கனமாக அமைத்துவிட்டு அந்த உணவு ருசியாக இருக்கும் பொழுது ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு, எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் போட்டி போட்டுக்கொண்டு, பிறகு நாம் இருப்பதை நசிக்கொண்டிருக்கின்றோமே. உணவு என்ற ஒன்று தாராளமாக வாங்க முடியும் என்று இருக்கும் பொழுது இந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக நம்முடைய உள்ளத்திலும் தரித்திரம், வீடுகளிலும் தரித்திரம், நமக்கு உங்களுக்குரிய பகைமை ஏற்படும், குடும்பங்களில் சச்சரவுகள் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையை நிம்மதி இழந்திருக்கும். என்ன வாழ்க்கை இது என்று அந்த நிலை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கின்றது. இறைவன் மனிதர்களைத்தான் படைத்திருக்கின்றான். மனிதர்களுக்கு அப்பால் எதனையும் படைக்க வேண்டும். உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களை விரும்புகிறீர்களோ அதை போன்று பிறரையும் விரும்பி ஆக வேண்டும். வேண்டும், பிறரை விரும்ப வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களால் முடியாது. நன்மை அவ்வளவுக்குமே. எங்களுக்கிடையில் பகைமை வேண்டாம். நம்பிக்கை கொண்ட மக்களில் யாரொருவருக்கும் இடையே பகைமை ஏற்படுமானால் இறைவன் கூறுகின்றான், நீங்கள் அவர்களையே சமாதானம் செய்து வையுங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? முஸ்லீம்களா, இந்துக்களா, அல்லது கிறிஸ்தவர்களா? கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்று நம்பிக்கை கொள்ளாதவர் யார்? பார்க்க முடியாத ஒன்றை நான் நம்புகிறேன் என்றால் அது உள்ளத்தில் உணர்வு. அந்த உணர்வை அமைத்தது யார்? இறைவன். பார்க்கக்கூடிய பொருள்களை நான் செய்யலாம், நீங்கள் செய்யலாம், நான் பிடிங்கி கொண்டு போகலாம், நீங்கள் அபிவிருத்தி செய்து போகலாம். ஆனால் பார்க்க முடியாத ஒன்றை உண்டு என்று அமைத்தவன் யார்? அந்த இறைவனுக்கு நாம் நன்றி கடன்படுகின்றோம். உங்களுடைய நன்மைகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருங்கள். இறைவனுக்கு உதவியாளர்களாக இருங்கள். ஏற்றுக்கொள்வதன் காலமாக கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக யார் இறைவனுக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவனும் உதவி செய்கின்றான். அத்தியாயம் 47 7வது வசனம், யார் அல்லாஹ் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான். உதவி என்ன? கொடுப்பதை வாங்கிக்கொள்ள மாட்டீங்களான்னு கேட்க, அவ்வளவு இரக்கம் உள்ளவன். அந்த இரக்கம் உள்ளவனை இனியும் நீங்கள் பகைக்காதீர்கள், அவனை வதைக்க வேண்டாம். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக அனைத்தும் அவனிடமிருந்து உள்ள கருணையின் காரணமாக அந்த கருணைக்கு நீங்கள் புறக்கணிக்காதீர்கள். அவ்வாறு புறக்கணிச்சுள்ளீர்களானால் உங்களுடைய தேவைகள் இறைவன் அற்றவன், ஆனால் நீங்களும் அவனுடைய தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த வகையில் உங்களுடைய இறைவனை நீங்கள் பகைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கிடையே பகைமை ஏற்படுத்துகின்றான். நீங்கள் ஒரு கூட்டாக வாழ்கின்றேன், கூட்டு குடும்பமாக கூட்டு மனிதர்களாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு மதம் என்ற அடிப்படையில் ஒருபோதும் உங்களுக்குள்ளேயே விரோதிகள் இருக்கின்றார்கள், ஒருவர் மற்றவரை வாழ்விட மாட்டார்கள். இறை உணர்வோடு கூடிய இந்த வாழ்க்கையின் மீது இன்று நாம் அமையும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் இனி என்னுடைய வாழ்க்கையில் தடம் புரள மாட்டேன் என்பதை நீங்கள் விரும்புங்கள். மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டாம், விரும்புங்கள். அந்த விருப்பம் என்பது வேண்டுதல். எந்த ஒரு நன்மையும் உள்ளத்தில் இருப்பது வேண்ட வேண்டுமே தவிர அதனை ஆசையாக்கிக் கொண்டு பொருளாக்கிக் கொண்டு இதுதான் இந்த உள்ளத்தில் இருப்பது என்று எண்ணாதீர்கள். வெளியில் இருப்பது அவளும் அறிந்து கொண்டிருக்கின்றது, உள்ளத்தில் இருப்பது அவளும் விளையக்கூடியதாக உயிரோட்டம் உள்ளதாக இருக்கின்றது. வெளியில் உள்ள ஒவ்வொரு பொருளும் அடையக்கூடியது, இது அவ்வளவும் அடையக்கூடியதுதான், மேலே உள்ள அவ்வளவு அடையக்கூடியதுதான், அவ்வளவு மண்ணாக போகும். ஆனால் மனதில் இருப்பது உங்களுக்காக விளையக்கூடியது. உங்களுக்கு விளைச்சல் வேண்டுமா, அறிந்து கொண்டிருக்கிற பொருள் வேண்டுமா என்று கேட்டால் எடுத்தெடுப்பில் உலகத்தின் சுகப்பொருள் வேண்டும், அவ்வளவும் அறியக்கூடியது. ஆனால் இறைவனிடமிருந்து விளையக்கூடியதாக இருக்கின்றது. பொறுமையோடு எடுத்திருக்கிறார். எனக்கு நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் நான் முற்பகலில் செய்தது பிற்பகலில் விளைந்து கொண்டிருக்கிறது என்று ஒவ்வொருவருக்கும் தெரியும். நான் முற்பகலில் என்ன தவறு செய்தேனோ, கர்மம் என்று கூறுவீர்கள், கர்மவினை என்று கூறுவீர்கள். என்னுடைய செயல்களுக்குரிய கூடி நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கிடையே பகைமை பொறாமை இருக்கின்றது. இதற்கு காரணம் நான் பிறர் மீது வைத்திருக்கக்கூடிய பொறாமை, என்னை பற்றிய பெருமையும் பிறரை பற்றிய பொறாமையும். அதன் காரணமாக எனக்கு அறியாத அந்த பகைமை இருந்து கொண்டிருக்கின்றது. என்னை சுற்றிலும் எனக்கு பகைவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய தீமைகளை அவர்கள் விரும்புவார்கள், நான் நன்மையில் வாழ்வதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தீமையை விரும்புவார்கள், நன்மை விரும்ப மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு நன்மை விரும்புவார்கள் போன்று வெளிப்படையாக வருவார்கள். காரணம் நமக்கு உணர்வு என்ற அந்த உள்ளம் இல்லை. வெளிப்படையாக காண்பித்தால் போதும், ஏமாந்து விடுவோம், நம்பிக்கை கொண்டுடுவோம். இது நமக்கு பெருந்துஷகனம். உள்ளம் என்ற வேண்டுமென்ற ஒன்று வேண்டுமென்றால் உணவு வேண்டும், அந்த உணவில் உயிரோட்டம் வேண்டும், அந்த உயிரோட்டம் மனதிற்காக வேண்டும். அந்த மனம் இறங்குவதற்காக, இறக்கு குணம் கொண்டதற்காக அந்த மனமும் எனக்கு வேண்டும். இப்பொழுது எனக்கு எதிராக ஒரு துன்பம் நிகழ்கிறது என்றால் அது நான் சம்பாதித்தது தானே. இருந்தாலும் இறைவன் கூறுகின்றான், உங்களுடைய உயிருக்கு உயிர் பழி வாங்கப்படும். அத்தியாயம் 5:45 வசனம், உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், இன்னும் காயங்கள் ஏற்படுமானால் அதே போன்ற காயங்களுக்கு பழிவாங்கப்படும், அது என்னால் உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூற, நான் பழிவாங்குவேன் என்று இவர்கள் கிளம்பிடுகின்றார்கள். அங்கு இறைவனை மீறி இவர்கள் அக்கிரமக்காரர்களும் அநியாயக்காரர்களும் ஆகிவிட்டார்கள். இறைவனுக்காக பொறுமை மேற்கொள்ளுங்கள். ஏன் பொறுமை மேற்கொள்ளணும்? அவர்களுக்கு என்று அவர்களுக்கான சோதனையை கொண்டு வந்து இறைவன் அவர்களை திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடும். ஒருவருக்கு நேர்வழியை காக்க வேண்டுமே தவிர அவர்களை பனிஷ்மெண்ட் செய்வது என்பது நீதி அல்ல. பனிஷ்மெண்ட் இறைவனுக்குரியது, உங்களுக்குரியது அல்ல. இல்லை, நான் தான் அந்த கேடுகளுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு நான் தண்டனை அளிப்பேன் என்றால் உங்களுடைய குற்றங்களுக்கு முதலில் உங்களுக்கு நீங்கள் தண்டனை அளித்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு தண்டனை அளிக்க வேண்டி பாருங்கள். அவ்வளவு பேரம் உங்களை ஒவ்வொருடைய குற்றங்களுக்காக தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இருக்குமானால் நீங்கள் மன்னிப்பை கேட்பீர்களா இல்லையா? அந்த மன்னிப்பை கொண்டிருப்பான் இறைவன். அவனுக்காக வேண்டி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆகுதான் வாக்கை கொடுத்து விட்டான். நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். அவர் இல்லை என்றால் அந்த நாள் வரும்பொழுது உங்களை பாதுகாப்பாரோ உங்களுக்கு உதவியாளரோ இல்லை. பழிவாங்கப்படும் இறைவனால் பழிவாங்கப்படும், நீங்கள் பழிவாங்கக்கூடாது. அவன் நேர்மையாளன், நீதியாளன், நிச்சயமாக வரம்பு மீறாதவன். அவனிடமிருந்து கருணையும் உண்டு, மன்னிப்பும் உண்டு. அவனிடமிருந்து அவர்களுக்கு விமோசனமும் உண்டு. எப்பொழுது அவர்கள் பகிரங்கமான இறைவனுக்கு விரோதிகளாக மாறுகின்றார்களோ அதுவரையில் அவர்களை வாழ வைப்பான். நீங்கள் பொறுமையோடு இருங்கள். யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அல்லது பழி வாங்குவதற்கு பதிலாக மன்னிப்பை கை கொள்கின்றார்களோ அது அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். நான் இன்னைக்கு எனக்கு வந்து ஒரு துன்பம் ஏற்பட்டது என்றால் இதை போன்ற துன்பம் நான் பிறருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றேன், நான் மறந்துவிட்டேன் என்று நான் அந்த துன்பத்தை பிறருக்கு ஏற்படுத்தினேனோ அதை குறித்து நான் பச்சாதாபப்படவும் இல்லை, அதை குறித்து நான் இறைவனிடம் மன்னிப்பு தரவும் இல்லை, ஆனால் அது தவறு என்று கூட உணரவில்லை, இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே வாழ்க்கையில், அது மறந்து போய்விட்டது, இதுதான் வாழ்க்கை என்று. எனவே அதனை நான் தவறாக கருதவில்லை. இந்த நேரத்தில் இறைவன் உங்களுக்காக அறிவிக்கின்றான், மன்னிப்பை நீங்கள் பெற வேண்டுமென்றால் பொறுமையை கை கொள்ளுங்கள். அவனிடமிருந்து மன்னிப்பு வேண்டுமென்றால் நீங்கள் பிறரை மன்னித்துவீர்களானால் நிச்சயமாக அது உங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாகும், மிகப்பெரும் காரியம். இப்ப வந்து உங்களுக்கு நீதி நேர்மைங்கிறது வந்து மன்னிப்பில் இருக்குதா தண்டனையில் இருக்குதா? நான் சத்தியத்தை நம்பக்கூடியவனாக இருக்கிறேனால் என்னுடைய தீமைகள் என்னை வந்து அடைந்தன என்ற அந்த சத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்பொழுது என்னுடைய சத்தியத்தை எனக்கு நீ உணர்த்துவாயாக, அது வந்து நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நான் அஞ்ச வேண்டும் என்னுடைய துன்பங்களுக்காக. நான் என்னுடைய குணங்களில் எந்த அளவுக்கு கேடுகளை கொண்டிருக்கின்றனோ அதனுடைய துன்பங்களை நிச்சயமாக நான் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது, அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றேன். அதில் ஒரு பகுதியை என்னுடைய குணங்கள் மாறாமல் என்னுடைய நோய்கள் குணமாகாது, என்னுடைய கஷ்டங்கள் குணமாகாது. உங்களுடைய இறைவனை யார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள்? ஒவ்வொரு இலையும் அதனுடைய அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கும். யாரொருவரும் அவருடைய விதியை அடைவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு அறிவித்துவிட்டு அதற்குள் திருந்தக்கூடிய காலத்தோனை அமைத்துவிட்டு பின்னர் தான் அவன் உங்களுக்காக அந்த வேதனையோட பகுதியை அனுபவிக்க செய்கின்றான். என் இறைவனே, நல்லுணர்வை கொடு, நல்லறிவையும் கொடு, நற்சிந்தனையையும் கொடு. கேள்வியை நான் எனக்கு கேட்கும் பொழுது உன்னுடைய ஞானங்கள் பதிலாக வர வேண்டும். அந்த கேள்வி ஞானங்களில் நினைவாளவை. மனிதர்களுடைய அறிவை நான் குப்பை தொட்டியில் போடுகின்றேன். உன்னுடைய ஞானங்களை என் வாழ்க்கைக்கு பிரதானமாக நான் ஆக்கிக் கொண்டேன். எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீ இவ்வகை உதவி செய்வாயாக இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நான் மிகவும் ஆக்ரோஷமாக இருக்கின்றேன், ஒருவரை அடித்து நிறுத்த வேண்டும் என்று ஆக்ரோஷமாக இருக்கின்றேன் என்று ஒரு நிலை இருக்கின்றது. எனக்கு யாரோ ஒருவர் அவ்வளவு துன்பத்தை அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தி விட்டார். அப்படியானால் இதே போன்ற துன்பத்தையும் கோபத்தையும் நான் என்றோ ஒரு நாள் பிறருக்காக ஏற்படுத்திவிட்டு அதற்காக மன்னிப்பையும் தேடவில்லை. இப்பொழுது அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு செயல் எனக்காக மன்னிப்பு வேண்டும் என்றால் இப்பொழுது உங்களுக்கு கோபம் வருகின்றதே, இந்த கோபத்தினுடைய சூழ்நிலையை நீங்கள் பிறருக்கு யாருக்கு ஒருவர் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள், அதனுடைய விளைவு இன்று வந்திருக்கின்றது. இது நீங்கள் மன்னிப்பீர்களானால் முன்பு செய்த பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். யார் எனக்கு இந்த கோபம் தான் பெரிது என்று அவர்கள் அப்பொழுது அவர்களை தாக்க முற்படுகின்றார்களோ, அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்த முற்படுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்கள். அத்தியாயம் 5:45. உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கு அது போன்ற காயங்களும் பழிவாங்கப்படும் என்று விதித்திருக்கின்றோம். எனினும் ஒருவர் மன்னித்து விட்டால் அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாகும். அதையும் மீறி மன்னிக்க மாட்டேன் என்று கூறினார், நிச்சயமாக அவர் அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள். அவர்கள் மீது என்னுடைய பழிவாங்குவதில் அவர்களுக்கு உண்டு. கோபம் ஏற்படுவது அடங்குங்கள். உங்களுடைய நன்மைகளுக்காக வேண்டி, உங்களுடைய பாவங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அடங்கும் பொழுது என்னுடைய பாவங்கள் அனைத்து நீக்கப்பட்டு விட்டன, நாளை வாழ்க்கை அழகாக அமைய இருக்கின்றது என்பதன் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். சத்தியம், இறைவனுடைய வாக்குகள் அவ்வளவு உண்மை. யார் மீது உங்களுக்கு இப்பொழுதும் வக்ரமம் இருக்கின்றதோ மன்னித்து விடுங்கள். மன்னிக்க முடியவில்லை என்றால் இரண்டு ஒப்படையுங்கள், நான் உங்களை மறக்க விரும்புகின்றேன், மறக்க முடியவில்லை, நீ என்னை குற்றம் பிடிக்காது இருப்பாயாக. அப்பொழுதும் மன்னிக்கப்படுகின்றீர்கள் நீங்கள். இனி நாளைய வாழ்க்கையில் எனக்கு எந்த விதமான துன்பமோ துயரமோ எனக்கோ என் தந்தைகளுக்கோ குடும்பங்களுக்கோ நிகழாது என்பதை மீது இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது. யார் மீதும் இன்று முதலாக கோபமோ விரோதமோ தகைமையோ ஒரு காலம் கூடாது, ஷைத்தான் அதிகரிப்பான், விட்டுவிடாத என்று நிச்சயமாக இறைவன் அறிவிக்கின்றான். மன்னிப்பை கொண்டும் மாதரும் கிருபையை கொண்டும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, கர்மங்கள் நீங்குகின்றன, கர்ம வினைகள் ஒன்று கிடையாது என்று முதலாக நமக்கு. என் இறைவனே, எங்களை உன்னுடைய நீதியின் பக்கம் நியாயத்தின் பக்கமும் நிலைநிறுத்துவாயாக, எங்களுடைய போதையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக, மன உணர்வுக்குரிய நல்ல உணவை கொண்டு எங்களை வழிநடத்துவாயாக, உணவின் தரிசனம் எங்களுடைய வீடுகளில் நிகழாதவாறு நாங்கள் பிறருக்கு மனோளிக்கும் விதமாக அதிகமாக உணவை சமைப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய். எங்களுடைய குழந்தைகளுக்கும் தாராளமான மனசையும் இரக்கமான மனசையும் கொடு. நாங்கள் இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ இல்லை. நாங்கள் கடவுள் என்ற ஒரு உணர்வு நீ கற்பித்த உணர்வின் மீது வாடுகின்றோம். எங்கள் முன்னோர்களையோ முதலாளிகளையோ பூசர்களையோ ஒருபோதும் நீ பின்பற்ற மாட்டோம். எங்களுக்குள் ஒருவரை ஒரு கடவுளாக ஆக்கிக்கொள்ள மாட்டோம். நிச்சயமாக நீ ஒருவனை தவிர எங்களுக்கு பாதுகாப்பு உதவியுடன் இல்லை என்ற இந்த பிரார்த்தனையை கொண்டு இந்து மதங்கள் வாழ்ந்து வாருங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான்.